இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8073992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இயேசுவுக்காக பாடுவே நான் இந்த நாளுமே என் ராஜா பண்ண ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி அவரே பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவே நான் இந்த நாளுமே என் ராஜா பண்ண ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி அவரே
பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடு
ஆளுமே என் ராஜா, பண்ணரோஜா பள்ளத்தாக்கின் லீலி அவரே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கக்கூடிய அனைவரையும் உடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ஆசிரிப்பு கூடார ஆராதனை முறைமைகள் என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்க இருக்கிறோம். சாங்சுரி சர்வீஸ் ஃபெஸ்டிவல்ஸ். ஆராதனையிலே அநேக காரியங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆசிரிப்பு கூடாரத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது. இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் என்னென்ன பண்டிகையை கொண்டாடினார்கள், என்னென்ன காரியங்கள் அவர்களுக்குள்ளாக இருந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது, அவர்கள் செலுத்திய அனுதின பலியை குறித்து நாம் படிக்கலாம். அனுதின பலி அதாவது காலையும் மாலையும் பலி செலுத்தப்பட்டது, அதன் இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியனால் தெளிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். என் ஆகமம் 28:3-4. நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால், நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் பலியிட வேண்டும். ஆகையால் இது அனுதின பலியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அனுதினமும் அவர்கள் பலியிட வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் செய்த பாவத்திற்காக அவர்கள் செய்ய வேண்டிய பலிகளாக இது இருந்தது என்று பார்க்கிறோம். இரண்டாவது, வருடாதர பலிகளை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். லேவியராகமும் 23 நாம் பார்க்கும் பொழுது, வருடந்தோறும் 7 பண்டிகைகள் கொண்டாடப்பட்டன, அவற்றை காண்போம். கிட்டத்தட்ட 7 பண்டிகைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் வருடத்திலே அவர்கள் கொண்டாட வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது அந்த 7 பண்டிகைகள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை குறித்தும் இந்த நாளில் கூட நாம் படிக்க போகின்றோம். முதலாவது, பஸ்கா பண்டிகை, பாஸ் ஓவர் ஃபீஸ்ட். முதலாம் மாதம் 17 கர்த்தருக்கு பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். லேவியராகமும் 23 4:5 சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன: 1 மாதம் 17 அந்திர நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையாய் இருக்கும். கர்த்தரின் பஸ்கா பண்டிகையாய் இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது இந்த பஸ்கா பண்டிகை எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். ஆதி இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே வீட்டுக்கு ஒரு பழுதற்ற ஆட்டை தெரிந்து கொண்டு பலியிட்டு அதன் இரத்தத்தை கதவு நிலைகளில் தடவினார்கள். அதன் எலும்பு முறிக்கப்படவில்லை. அன்று தானே எகிப்தை விட்டு புறப்பட்டு கானானுக்கு பயணமானார்கள். அவ்விதம் இயேசு இவ்வுலகத்திற்கு வந்து மரித்து பாவத்திலிருந்து மனிதரை விடுவிப்பார் என்பதற்கு இது அடையாளமாக இருந்தது. அப்படியே இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்கள் மனசாட்சியை சுத்த கிரியைகளாய் சுத்திகரிப்பதற்கு நிச்சயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று எதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பஸ்கா பண்டிகையை அனுசரித்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருக்கும் பொழுது 10 வாதியிலே கர்த்தராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை உங்களுடைய கதவுகளிலே நீங்கள் வைக்க வேண்டும், அதை பூச வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அவ்வாறு பூசி இருக்கும் பொழுது அங்கே சங்காரத்துடன் வரும் பொழுது அந்த கதவிலே இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தை பார்த்து அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய தலைச்சின் பிள்ளையை ஒன்றும் செய்ய மாட்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். யாத்ரா புத்தகத்திலே இதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, யார் யாருடைய இல்லத்தின் கதவுகளிலே இந்த இரத்தம் பூசப்படவில்லையோ அவருடைய இல்லத்திலே மரணம் நேரிட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த இரத்தம் யாருக்கு அடையாளமாக இருந்தது என்று பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இருந்தது. அங்கே பலியிடப்பட்ட ஆடு குட்டி யாரை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்களையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் அவரே பலியாடாக மரித்து அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் இந்த பஸ்கா பண்டிகை ஒரு அடையாளமாக இருந்தது என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, 2வது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 1 மாதம் 15 முதல் 7 புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். 1 நாளும் ஓய்வு, 7 நாளும் ஓய்வு, வாரத்தின் 7 அல்ல. இந்த ஓய்வு என்று சொல்லப்படும் பொழுது நாம் வாரத்தின் 7 அனுசரிக்கக்கூடிய அந்த ஓய்வு நாளை இது குறிப்பதல்ல. இந்த நாள் 15 துவங்கி அந்த தேதி எப்பொழுதானாலும் வரலாம். ஒருவேளை அது திங்கட்கிழமை வரலாம், செவ்வாய்க்கிழமை வரலாம். ஆகையால் 1 மாதம் 15 துவங்கி அவர்கள் வந்து 7 புளிப்பில்லா அப்ப பண்டிகையை அவர்கள் புசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். தூங்கக்கூடிய அந்த நாள் அவர்களுக்கு ஓய்வு நாள், முடிக்கக்கூடிய அந்த நாள் அவர்களுக்கு ஓய்வு நாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இது நிச்சயமாகவே புளிப்பில்லா அப்ப பண்டிகைக்குரிய ஒரு ஓய்வு நாளாக இருக்கிறதை தவிர, நாம் வாரத்தின் 7 கொண்டாடக்கூடிய அனுசரிக்கக்கூடிய அந்த ஓய்வை இது குறிப்பதில்லை என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். லேவியராகம் 23:6-8 நாம் வாசிக்கும் பொழுது, அந்த மாதம் 15 கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7 புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். 1 உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7 பரிசுத்தமான சபை கூடுதல். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. இது கர்த்தரின் திருவிருந்து ஆராதனையை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை எதற்கு அடையாளமாக இருந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவரின் திருவிருந்து ஆராதனையை இது சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதுவும் ஆண்டவருடைய மரணத்தை குறித்து பிரதிபலிக்கக்கூடியதாக பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரிப்பதற்கு முன்பதாக தம்முடைய சீடர்களை அழைத்து அவர்களுக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் குறித்து அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த அப்பம் என்னுடைய சரீரத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது, இந்த திராட்சை ரசம் என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, அதற்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆகையால் இதை நீங்கள் ஆட்கொள்ள வேண்டும், இதை நீங்கள் என்னுடைய நினைவாக கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்திலே நாமும் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் இந்த இராபோஜன ஆராதனையிலே நாம் பங்கு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதற்கு அடையாளமாகத்தான் பண்டைய இஸ்ரவேலர்கள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை அவர்கள் கொண்டாடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாட தேவையில்லை. ஏனென்று பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஜீவ அப்பமாக இருக்கிறார். அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது, அவருடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆகையால் இதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த திருவிருந்திலே, அதாவது பரிசுத்த இராபோஜன ஆராதனையிலே நாம் பங்கு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவது பண்டிகை என்னவென்று நாம் பார்க்கலாம். கதிர் அசைவாட்டு பண்டிகை. கதிர் கட்டை கொண்டு வந்து பலிப்பிடத்தில் அசைவாட்டாக வேண்டும், போஜன பலி பான பலி செலுத்த வேண்டும், ஆடு பலியிட வேண்டும். லேவியராகமம் 23:10-13. நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வேளாண்மையை அறுக்கும் பொழுது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னதியிலே அசைவாட்டாக வேண்டும். நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலாலே 1/2 எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் திராட்சை பழரசத்திலே காட்படியாகிய பான பலியையும் செலுத்த கடவீர்கள். இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் முதல் பலன் என்பதை இது குறிக்கத்தக்கதாக இது இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் சென்ற அந்த இடத்திலே அவர்கள் கதிர்களை போடும் பொழுது அதிலே வேளாண்மை அதிகமாகும் பொழுது வரும் பொழுது அதில் முதல் பலனாகிய கதிரை அவர்கள் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார், அவரே மரணத்தை ஜெயித்தார், முதல் பலனானவர் என்பதை குறிக்கத்தக்கதாக இந்த பண்டிகை ஒரு அடையாளமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அவர் உயிர்த்து எழுந்தது போல அவருக்குள் மரிக்கிற நாமும் அவருடைய வருகையிலே உயிர்த்து எழுந்து பிதாவினிடத்திலே பலனாக இருப்போம் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே அவர் முதல் பலன் என்பதை குறித்து இது குறிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான்காவது பண்டிகையை குறித்து நாம் படிக்கலாம். பெந்தகோஸ்தே பண்டிகை. 50 கொண்டாடப்பட்டது. போஜன பலி பான பலி பாவ நிவாரண பலி இடப்பட்டது. லேவியராகமம் 23:16-19. 7 ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50 மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். நீங்கள் ஒரு மர காலிலே 1/2 மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாயிருக்கிற 2 உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதல் பலனாக கொண்டு வந்து அப்பத்தோடு கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 பழுதற்ற 7 ஒரு காளையையும் 2 கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியாயும் பான பலிகளையும் செலுத்தி வெள்ளாடுகளில் 1 பாவ நிவாரண பலிக்காகவும் 2 களை சமாதான பலிக்காகவும் இட கடவீர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பண்டிகையும் அவர்கள் 50 கொண்டாடினார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. 5வது பண்டிகை குறித்து பார்க்கும் பொழுது எக்கால பண்டிகை என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கலாம். 7 கொண்டாடப்பட்டது. ஆடு பலியிடப்பட்டது. இப்பண்டிகை நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வருவார் என்பது எக்காலம் ஊதி நினைவு கூறுதலாக தெரிவிக்க பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த எக்கால பண்டிகை எதற்கு அடையாளமாக இருந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இரண்டாவது முறை மீண்டுமாக வருவார் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். லேவியர் ஆகமம் 23:24-25. உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக, அதிலே சாதாரண யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று இங்கே வேதாகமத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த எக்கால பண்டிகை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த பண்டிகைகளிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தங்களுடைய பாவத்துக்கு தக்கதான பலிகளை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் ஆயத்தமாக வேண்டும், அவனுடைய இரண்டாவது வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும். இந்த எக்காலம் ஊதும் பொழுது ஆண்டவர் இரண்டாவது முறை வருவார் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருந்தது என்று பார்க்கிறோம். வேதாகமத்தில் கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் வரும் பொழுது எக்கால சத்தத்தோடு மிக பிரதான தூதர்களுடைய சத்தத்தோடு அவர் வருவார் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 6வதாக பாவ நிவாரண பண்டிகை, இதை குறித்து நாம் படிக்கலாம். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாவ நிவாரண பண்டிகை. 2 ஆடுகள் தெரிந்து கொள்ளப்பட்டன. கர்த்தருடைய ஆடு 1, போக்காடு 1. கர்த்தருடைய ஆட்டின் மேல் கை வைத்து பிரதான ஆசாரியன் தன் ஜனங்களின் பாவங்களை அறிக்கையிட்டு அந்த ஆட்டை பலியிட்டு அதன் இரத்தத்தை மகா பரிசுத்தலத்தில் தெளிக்கிறான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த பாவ நிவாரண பண்டிகை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இது பாவ நிவாரண பலி என்று கூட நாம் சொல்லலாம். அதாவது ஒரு வருடத்திலே ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய நாளாக இது பாவ நிவாரண நாள் என கூட சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய நாள் கூட இதை நாம் சொல்லலாம். ஆகையால் 2 ஆட்டுக்குட்டிகளை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். 1 ஆடு தேவனுடைய ஆடு என்றும் இன்னொரு ஆடு போக்காடு என்றும் கருதப்படுகின்றது. போக்காடு என்று சொல்லப்படும் பொழுது சாத்தானுக்கு ஒப்பிடப்பட்டு சாத்தானுடைய ஆடாக அது கருதப்படுகின்றது. தேவ ஆட்டின் மேல் கைகளை வைத்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். ஒட்டுமொத்த ஜனத்துடைய பாவத்தையும் அந்த ஆசாரியன் அவன் அறிக்கை செய்ய வேண்டும். பிறகு அந்த ஆடு பலியிடப்பட்டு அந்த இரத்தம் மகா பரிசுத்தலத்திலே கொண்டு சென்று தெளிக்கப்படுகின்றது என்று பார்க்கிறோம். இவ்வாறாக ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனுடைய பாவம் அங்கே மன்னிக்கப்படுகின்றது என்று பார்க்கலாம். இப்பொழுது இந்த போக்காடை குறித்து நாம் படிக்கும் பொழுது, 1 வருட காலமாக பரிசுத்தலத்தில் சேகரிக்கப்பட்டிருந்த அனைத்து பாவங்களும் சுத்திகரிக்கப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரம் சுத்திகரிக்கப்படுகின்றது. பாவ நிவாரணம் செய்யப்பட்டது. இந்த பண்டிகை கொண்டாடும் பொழுது ஓய்ந்திருந்தார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, லேவியர் ஆகமம் 23:27-28. அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடைவீர்கள். அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாய் இருக்கிறபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். இங்கே நாம் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய பாவங்கள் அனைத்திற்காக அவர்கள் அங்கே மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அவருடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், ஆட்டுக்குட்டியை செலுத்த வேண்டும், பலி செலுத்த வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து மீண்டுமாக உயிர்த்து எழுவார், அவருடைய மரணத்தினால் நீங்களும் நானும் இரட்சிக்கப்படுகின்றோம் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதே போலவே அந்த போக்காடுக்கு என்ன ஆகும் என்று நாம் பார்க்கும் பொழுது, அந்த ஆட்டை அவர்கள் நிச்சயமாகவே அவருடைய எல்லா பாவங்களையும் அந்த ஆட்டின் மேலே அவர்கள் செலுத்தி ஒரு வனாந்திரத்திலே துரத்தி விடுவார்கள். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, கடைசி நாட்களிலே சாத்தான் நிச்சயமாகவே அவன் அழிக்கப்படுவான் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறதை பார்க்கிறோம். 7வது கூடார பண்டிகை. 7ஆம் மாதம் 17ஆம் தேதி முதல் 7 நாட்கள் கொண்டாடினார்கள். 1ஆம் நாளும் 8ஆம் நாளும் சபை கூடி வந்து ஓய்ந்தார்கள். லேவியராகம் 23:34-39. அந்த 7ஆம் மாதம் 17ஆம் தேதி முதல் 7 நாளும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. ஏழு நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். எட்டாம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அது ஆசரிப்புப்படும் நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகை ஏழு நாள் ஆசரிக்க கடவீர்கள். முதலாம் நாளிலும் ஓய்வு, எட்டாம் நாளிலும் ஓய்வு. இது எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு காத்திருக்க வேண்டும் என்பதை இப்பண்டிகை காட்டக்கூடியதை பார்க்கிறோம். இந்த கூடார பண்டிகையிலே அனைவரும் இந்த கூடாரத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசித்து அந்த கூடாரத்துக்குள்ளாக அவர்கள் வாழ வேண்டியதாக இருந்தது. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த பூமி ஒரு கூடாரம், நாம் வசிக்கக்கூடிய அந்த வீடு ஒரு கூடாரம். இது நமக்கு நிரந்தரமானதல்ல. இதை விட்டு நாம் வெளியே ஏற வேண்டும். அதாவது அவனுடைய வருகைக்கு காத்திருந்து அவருடைய வருகையில பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமாக இந்த பண்டிகை இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட எல்லா பண்டிகையும் ஒரு அடையாளமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதிலே மிக முக்கியமாக இவை அனைத்துமே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்திற்கு ஒரு அடையாளமாக இருந்ததாக இருக்கிறதை பார்க்கிறோம். எவ்வாறு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து எழுந்து முதல் பலனானாரோ, அதை போலவே நாமும் அவருக்குள் மரித்து உயிர்த்தெழ வேண்டும் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகையால் இன்று கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று பார்க்கும் பொழுது அவரே நமக்காக பலியானார். ஆகையால் நாம் இனி ஆடுகளை பலி செலுத்த வேண்டியதில்லை, மாடுகளை பலி செலுத்த வேண்டியதில்லை. அவரே பலியானார். நம்முடைய பாவ நிவர்த்தி தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியானார். அவரை பற்றி கொள்வோம், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட இருந்து கர்த்தரை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவா என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibleat awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilresamc@sudadven.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்